ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 18 முடிவு துறவின் பக்குவம் பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் அர்ஜுன உவாச்சம் சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வம் இச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ரிஷிகேஷாம் ப்ரதக்கேஷி நிஷோதனம். அர்ஜுன உவாச்சம் சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வம் இச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ரிஷிகேஷம் ப்ரதக்கேஷி நிஷோதனம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்திவிதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். அர்ஜுனன் கூறினான், பலம் பொருந்திய புயங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கேசி அசுரனை கொன்றவரே, புலன்களின் அதிபதியே. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 18 பதம் 1 இருக்கும். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் முடிவு, அதுக்கப்புறம் துறவு பக்குவம். முடிவு அப்படின்னாலே சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார் இந்த பொருளுரில், பகவத்கீதை 17வது அத்தியாயத்துடன் நிறைவு பெறுகிறது. உண்மையாலும் சொல்லணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, பகவான் ஹரி ஓம் தத் சத் ஓம் தத் சத் என்னும் மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு ஆத்மா செய்கின்ற அனைத்து காரியத்தையும் பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆத்மாவினுடைய நோக்கம் ஆத்மாவினுடைய குறிக்கோள் வெற்றியடைகின்றது என்று பகவான் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல பகவத்கீதை பகவான் என்ன கருத்தை அர்ஜுனனுக்கு சொல்ல வந்தாரோ அந்த கருத்தை 17வது அத்தியாயத்துடன் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த அத்தியாயம் முடிவு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு கட்டுரை எழுதுகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா முன்னுரை அப்படின்னு ஒன்று இருக்கும். முன்னுரை என்ன அப்படின்னா, இந்த கட்டுரை எதை பற்றியது அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கட்டுரை இருக்கும். அதுக்கப்புறம் முடிவுரை அப்படின்னு ஒன்று இருக்கும். முடிவுரை அப்படின்னா, இந்த மீண்டும் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, மேற்கூறிய கருத்துக்களை எல்லாம் திரும்ப என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, ஒரு முடிவுரையாக ஒரு மனிதன் படிக்கும்பொழுது அந்த முடிவுரை படித்தால் நம்ம இதை வந்து இதெல்லாம் வந்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்வதற்காக நம்ம புரிந்து கொள்கின்றோம். அதுபோல பகவான் இங்கே என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, 18வது அத்தியாயத்தை முடிவுரையாக வைத்திருக்கின்றார். மேற்கூறிய கருத்துக்களை என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, மீண்டும் முடிவுரையாக கொடுத்திருக்கின்றார். அதனால தான் வந்து முடிவு என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் துறவின் பக்குவம் சந்நியாசம். அதனால தான் அர்ஜுனர் இங்கே கேள்வி கேட்கின்றால், தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன, ரிஷிகேஷரே நிஷூதனரே அப்படின்னு பகவானை அழைக்கின்றார். அதாவது துறவி அப்படின்னாலே விட்டு விடுதல் என்று அர்த்தம். எதை விட்டு விடுதல், எது தேவையில்லையோ அதை விட்டு விடுதல், எதை வேண்டுமோ அதை வைத்துக் கொள்ளுதல். நம்ம என்ன பண்ணுறோம், தலைகளாக செய்து கொண்டே இருக்கின்றோம். எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் பிடித்து கொள்கின்றோம். அதனால தான் துக்கத்தில் இருக்கின்றோம். என் சன்னியாசிகள் என்ன பண்ணுகின்றார்கள், வெட்டி எறிந்து விடுகின்றார்கள். எதெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் வந்து துக்கத்தை தருகிறதோ அதெல்லாம் வெட்டி வீழ்த்து விடுகின்றார்கள். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கின்றது, மலஜலம் கழிக்கின்றது, நம்ம எப்படி வசிக்கின்றோமோ அதுபோல வசிக்கின்றது, ஆனால் இருட்டாக இருக்கின்றது. நமக்கு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது என்ன பண்ணுது, கையையும் காலையும் நீட்ட முடியாமல் இருட்டுக்குள் கிடைக்கின்றன. அதே ஒரு ஆத்மா வைகுண்டத்தில் இருந்து நம்மளை பார்க்கும் பொழுது, நம்ம எப்படி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய பார்க்கின்றோமா, அடடா என்னடா இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுகிறது. தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா மிக கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா சிறிய இடம், கால் கை கூட நீட்ட முடியாது. அதாவது இந்த காலத்துலாம் இந்த நகரப்புறத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னோண்டு ஒரு ரூம் இருக்கும், அதில் ஒரு 40 பேர் 50 பேர், அதுவும் குறிப்பாக இந்த தொழிலாளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படியே ஒரே இடத்துல படுத்து கிடப்பான். கையை ஆட்ட முடியாது, காலை நீட்ட முடியாது. சில நேரத்தில் வந்து ரயில் வண்டியில் பார்க்கலாம், ஒன்றும் பண்ணவே முடியாது. 2 மணி நேரம் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா கையை ஆட்ட முடியாது, காலையும் நீட்ட முடியாது. எப்படி நின்னமோ அப்படியே ரோபோட்டு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கணும். அதுபோல் நம்ம என்ன நினைக்கிறோம், அடடே இந்த குழந்தை தாயினோட கர்ப்பத்தில் இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து வைகுண்டத்தில் லோகத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் நம்மளை பார்க்கும் பொழுது அடடே ஜீவன்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறதே அப்படின்னு அவர்கள் நினைப்பார்கள். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிறதை போல் நம்ம தாயினோட கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை பார்த்து வருத்தப்படுகின்றோம். அதே வந்து சொர்க்கலோகத்திலையும் வைகுண்ட லோகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் நம்மளை பார்த்து வருத்தப்படுவார்கள். இவர்கள் ஏன் இப்படி வாழ்கின்றார்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம். நாங்கள்லாம் சுதந்திரமாக தானே இருக்கிறோம், எவ்வளோ காசு பணம் வச்சுருக்கோம், நாங்கள் நினைத்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் நினைத்த காரியத்தை செய்ய முடியுமா? 10 மணி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தூங்காமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மதியம் 1 மணி ஆகிடுச்சுன்னா சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாது. காலம் கட்டுப்படுத்துகிறது நம்ம. அதனால் சன்னியாசிகள் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா விட்டு விடுகின்றார்கள். எப்படி இந்த குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் பொழுது சுதந்திரமாக இருக்கின்றதோ, அதுபோல் இந்த சம்சார பந்தத்திலிருந்து இதுவும் வந்து ஒரு தாயினுடைய கர்ப்பம் போல தான் இருக்கின்றது. குழந்தை எப்படி கஷ்டப்படுகிறதோ அதுபோல் இந்த ஆத்மாவும் இந்த சம்சாரத்தில் கஷ்டப்படுகின்றான். எப்படி இந்த குழந்தை வந்து தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்து சுதந்திரமாக இருக்கின்றதோ, அதுபோல் இந்த ஆத்மாவும் வைகுண்ட லோகத்தை அடையும் பொழுது சுதந்திரமாக இருக்கின்றான். அதனால தான் பகவான் முடிவு துறவின் பக்குவம் என்று அழைக்கின்றார் இங்கே. அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரில் குறிப்பிடுகின்றார், பகவத்கீதையினுடைய சாரம் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாமி தத்வதக. பகவத்கீதை அப்படின்னாலே சாரம் பக்தி தான், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. 16வது அத்தியாயத்திலையும் பகவான் குறிப்பிட்டிருந்தார், யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கத அந்தராத்மனக. யோகினாம் இருக்கிறதுலே சிறந்த யோகி யார் அப்படின்னா, யார் ஒருவர் வந்து பகவானை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கின்றாரோ தன்னில் அவரே சிறந்த யோகி என்று பகவான் 6வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பதத்திலுமே பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, பக்தி தான் சிறந்தது, பக்தி தான் சாரம் என்பதை குறிப்பிட்டு கொண்டே வருகின்றார். ஒவ்வொரு பதத்திலும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எல்லா இடத்துலையுமே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம், வேதாந்த சூத்திரம், எல்லா சாஸ்திரங்களிலும் பார்த்தோம் அப்படின்னா பக்தியே அதனுடைய நோக்கம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் இங்கே அர்ஜுனர் என்ன கேள்வி கேட்கிறார், தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கின்றார். இதற்கு பகவான் அடுத்த பதத்தில் விடை அளிப்பார். ரிஷிகேஷர் என்று இங்கே அர்ஜுனர் கிருஷ்ணரை குறிப்பிடுகின்றார். ரிஷிகேஷர், ரிஷிகம் என்றாலே வந்து இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கேஷன் என்றால் அப்படின்னா இந்திரியத்துக்கு அதிபதி என்று பொருள். ஏன் அதிபதி அப்படின்னா, இந்திரியத்தை அவருடைய இந்திரியத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்திரியத்தையும் கட்டுப்படுத்துகின்றார். நம்ம என்ன நினைக்கின்றோம் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றார். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு பகவானால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் இங்கே அர்ஜுனர் குறிப்பிடுகின்றார், ரிஷிகேஷரே, புலன்களின் அதிபதியே அப்படின்னு பகவான் அழைக்கின்றார். அதுக்கப்புறம் கேஷி நிஷூதன அப்படின்றார், கேஷியை வதம் செய்த நிஷூதனரே அப்படின்றார். அதாவது சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு அசுரனுக்கு ஒப்பிடப்படுகிறது. எப்பெல்லாம் வந்து சந்தேகம் நம்மளுடைய மனதில் இருக்கின்றதோ அப்பொழுது அசுரனைப் போல. அசுரன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா அழிக்கின்றான். எதை அழிக்கின்றான்? மனிதர்களை அழிக்கின்றான். அதுபோல எப்பொழுது நம்மளுடைய மனதில் இந்த அசுரத்தன்மை இருக்கின்றதோ அப்பொழுது இந்த பக்தியை என்ன பண்ண முடியும்னா நாசம் செய்துவிடும், விநாசம் செய்துவிடும். அதனால் இங்கே அர்ஜுனர் குறிப்பிடுகின்றார், கேசி நிஷூதரே அப்படின்றார். கேசியை பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த அசுரனை, கேசி என்கின்ற அசுரனை வதம் செய்தார். அதுபோல என்னுடைய மனதில் இருக்கும் சந்தேகங்களை கேசியை வதம் செய்ததைப் போல என்னுடைய மனதில் இருக்கும் விதையை இந்த அசுரத்தனமான சந்தேகங்களை பிடுங்கி எறியுமாறு குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு வயல்வெளி இருக்குது அப்படின்னா, எப்போ நம்ம புல் கோர புல்லெல்லாம் வந்து பிடுங்கி போடுறோமோ அப்போ தான் வந்து செடி நன்றாக வளரும். அதுபோல பக்தி வளர வேண்டும் அப்படின்னா நம்மளோட ஹிருதயத்தில் இருக்கின்ற சந்தேகங்களை அகற்ற வேண்டும். அதனால தான் இங்கே குறிப்பிடுகின்றார் அர்ஜுனர், கேசி நிஷூதனரே, எனது சந்தேகங்களை நீக்குவீராக அப்படின்னு இங்கே அர்ஜுனர் குறிப்பிடுகின்றார். நாளை பார்க்கலாம் பகவான் இதற்கான விடை என்ன அளிக்கின்றார் என்று. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.